நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீரின்றி அமையாத உலகு. நேயர்களே, உயிரினங்கள் உயிர் வாழ அடிப்படையான தேவைகளுள் நீரும் ஒன்று. இந்த நீரை பற்றிய சில அடிப்படையான அறிவியல் தகவல்களை உங்களுக்காக வழங்குகின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நீரை பற்றின சில தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். பூமி இருக்கு இல்லையா, பூமிங்கிற ஒரு கோளில் தான் வந்து இந்த நீருங்கிற ஒரு திரவம் வந்து காணப்படுதா சொல்கிறாங்க. இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது மனிதனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நீரின் அடிப்படையில் தான் அதனோட வாழ்க்கை முறைகள்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து நீருங்கிறது ஒரு திரவம் வந்து செப்ரீசியஸ் சப்ஸ்டான்ஸ்னு வந்து விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. மனிதன் உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா 60% வந்து நீரால் ஆக்கப்பட்டது தான். அப்போ வந்து நீர் நம்ம உடம்பில் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உயிர் போகிறதுக்கூடிய அபாயம் கூட ஏற்படலாம். அப்போ நீருங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு செயல் வந்து நம்ம உடம்பில் செய்யுதுங்கிறத வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட நாட்டில் வந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்கள்லாம் வந்து அதிகமாகிட்டே வருது. இன்னும் உலகளாவியில் பார்த்திங்கன்னா வந்து வேற்று கிரகத்தில் வந்து உயிரினங்கள் வாழ்கிறாங்களாங்கிற ஆராய்ச்சிகள்லாம் ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கிறப்ப இந்த செயற்கைக்கோள் ஆராய்ச்சியில் வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி குறிப்பாக வந்து இந்த நீர் இருக்காங்கிறது தான் வந்து மெயினாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பூமியில் வாழக்கூடிய இந்த மனித உயிரினம் வந்து சதைகளாலும் செல்களாலும் ஆக்கப்பட்ட இந்த உயிரினத்துக்கு வந்து நீரின் அடிப்படையில் இதனோட வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கிறதுனால மற்ற கிரகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கும் இதன் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட அங்கே நீர் இருந்தது அப்படின்னா மனிதனும் வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நீரை பற்றி தான் ரொம்ப மிக முக்கியமாக அவங்க வந்து ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. இதுவரைக்கும் கிடைத்த தகவல் படி இதுவரைக்கும் எந்த ஒரு கோள்களிலும் நீர் இருப்பதற்கான அறிகுறி தெரியலைங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல். அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா சில கோள்களில் வந்து நீராவி, அதாவது வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வந்து சில கோள்களில் வந்து இருந்திருக்கிறத இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து இதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக நீர்னா என்ன, நீருங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் தனிமமும் ஆக்சிஜன் தனிமமும் சேர்ந்து உருவான ஒரு சேர்மம் தான் இந்த நீருன்றாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் குறிப்பிடலான்னு விரும்புகிறேன். அதாவது தனிமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமி வந்து முதல் தோன்றிய சமயத்தில் வந்து மொத்தமாக ஒரு 10 தனிமங்கள் ஆரம்பத்தில் கிடைத்தன. அதுதான் அடிப்படை தனிமங்களாக இருக்காங்க. தனிமத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு சிறப்பு குணங்கள் உண்டு. இந்த தனிமங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்களில் வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்கிற அணுத்துகள்களால் உருவானது தான் அணுக்கள். இப்போ இந்த 10 தனிமங்கள் இருக்கு இல்லையா, இந்த 10 தனிமங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று பல்வேறு விதத்தில் பல்வேறு விகிதாச்சாரத்தில் வினைபுரிவதால் பல சேர்மங்கள், கோடிக்கணக்கான சேர்மங்கள் வந்து நம்மளுக்கு வந்து உருவாகுது. அப்படி பார்க்குறப்ப பூமியில் வந்து முதல் தோன்றின சேர்மம் மிக்சர் வந்து இந்த நீர் தான் அப்படின்றாங்க. இது இல்லாமல் நீர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வாய்ந்த ஒரு திரவம். நினைவே சொன்ன மாதிரி உயிர்கள் வாழ்கிறதுக்கு முக்கிய தேவையாக இருந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இப்போ எவ்வளவோ திரவங்கள்லாம் இருக்குது நம்மளோட பூமியில் பார்த்திங்கன்னா நிறைய திரவங்கள், எண்ணெய்கள் கூட ஒரு திரவம் தான். இருந்தாலும் நீருங்கிற ஒரு அந்த பொருள் ஏன் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா அதனோட குணாதிசயம் இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டி பண்புகள் வந்து பல்வேறு விதமாக அது வந்து பரிநியமித்து இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல முடியல. பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாகிறப்ப, அதாவது வெப்பநிலை கம்மியாகிட்டு போயிருக்கிறப்ப அது வந்து வேறு விதமாக செயல்படுது. அதேமாரி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்ப அதோட பண்பே வேறு விதமாக செயல்பட்டுருக்கிறதுனால நம்ம இன்னும் அதை புரிஞ்சிக்கொள்ள முடியாத ஒரு செயல்கள்லாம் வந்து நீருக்கு இருக்கிறதுனால தான் அதை வந்து ஒரு ப்ரீசியஸ் சப்ஸ்டன்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீருங்கிறது வந்து திரவம், திடப்பொருள், அப்புறம் வாயு மூன்றுலேயுமே வந்து கரைப்பனாகவும் இருக்கிறதுனால இதை வந்து யூனிவர்சல் சால்வன்ட்னு சொல்கிறாங்க. நீர் வந்து மூன்று நிலைகளில் வந்து இருக்குது, அதாவது திடப்பொருள், திடப்பொருள்னால் சாலிடு, அதுக்கப்புறம் திரவம், திரவம்னா லிக்யூட், அதுக்கப்புறம் கேசியஸ், கேசியஸ்னால் வாயு நிலை. இந்த சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பனிக்கட்டி, பனிக்கட்டி வந்து திட நிலைகளையும், லிக்யூட் ஸ்டேட்டுங்கிறது வந்து நீராகவும், கேசியஸ் ஸ்டேட்ஸுங்கிறது வந்து ஸ்டீம், அதாவது வாட்டர் வேப்பர் ஸ்டீம்ங்கிற ஒரு நிலையிலையும், இந்த மூன்று நிலையிலையும் வந்து பூமியில் காணப்படுது. அதுக்கப்புறம் வந்து இதனோட கடத்தும் திறன், கடத்தும் திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெப்பம் கடத்துறது அப்புறம் மின்சாரத்தை கடத்துறதுலாம் பார்க்குறப்ப வெப்பம் கடத்து திறன் வந்து இந்த நீருக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தூய்மையான நீருக்கு வந்து மின்சாரம் கடத்தும் திறன் குறைவு, இன்னும் சொல்லப்போனால் சுத்தமாக கிடையாது தான். பியூர் வாட்டர் அதாவது சுத்த நீருக்கு வந்து மின்சார கடத்து திறன் வந்து கிடையாது. ஆனால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான நீர்கள் வந்து தூய்மையாக இருப்பதில்லை, அது வந்து மாசடைந்து தான் காணப்படுது. அதனால் அந்த மாதிரி நீர்களுக்கு வந்து மின்சாரம் கடத்து திறன் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது அசிடிஃபைடு அமிலம் காரத்தன்மை கலந்த நீர்லேருந்து மின்சாரத்தை வந்து அதிகமாக கடத்தும். அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா சில இயற்பியல் குணங்கள் நீருக்கு வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா தூய்மையான நீர் வந்து டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்பேரண்ட்னா வந்து ஒளி புகக்கூடிய தன்மையுடையது, கலர்லெஸ் நிறமற்றது, அதுக்கப்புறம் ஆர்டர்லெஸ் தண்ணீருக்கு வந்து எந்த ஒரு மனமும் கிடையாது, அப்புறம் வந்து டேஸ்ட்லெஸ், டேஸ்ட்லெஸ்னால் சுவையும் கிடையாது. நம்ம வந்து வெவ்வேறு இடத்துல வந்து தண்ணியை சாப்பிட்றப்ப வெவ்வேறு சுவைகளில் வந்து இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கலந்துருக்கிற காற்று, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உப்பு, இந்த மூன்று காரணிகள் தான் வந்து நீரின் பல்வேறு சுவைக்கு காரணம், சுவை மாற்றத்திற்கான காரணங்கள். இப்போ வந்து நீர் வந்து மூன்று நிலைகளில் இருக்குதுன்னு சொன்னேன். இதை வந்து இப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு, அதாவது திட நிலையிலேருந்து திரவ நிலைக்கும், திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கும் நம்ம வந்து அதை கொண்டு போனோம் அப்படின்னா வெப்பத்தை வந்து கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்தோம் அப்படின்னா இந்த மூன்று நிலைகளில் ஏதாச்சும் வந்து மாற்றிக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப நீரோட உறைநிலை, உறைநிலைனா பனிக்கட்டியாக மாற்றக்கூடிய நிலை வந்து 0°C வெப்பநிலை வந்து தேவைப்படுது. அதே மாதிரி நீரை கொதிக்க வைத்து ஆவியாக அதை கேசியஸ் ஃபார்முக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான வெப்பநிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 100°C வெப்பநிலை வந்து தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் வந்து நீருக்கு வந்து இன்னும் சில குணாதிசயங்கள்லாம் உண்டு. அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா கேப்லரி மூமெண்ட், கேப்லரி மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்வாங்க. இதற்கு தமிழில் என்ன அப்படின்னா வந்து நுண்புலை ஏற்றம், நுண்புலை அப்படின்னா சிறிய துவாரம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். அதாவது பூமியை சுற்றி புவியீர்ப்பு விசை வந்து செயல்பட்டுருக்கு, அதனால தான் வந்து பூமியிலேருந்து எந்த ஒரு பொருளையும் மேல் நோக்கி தூக்கி போடுறப்ப அது வந்து தானாகவே கீழே வந்து உழுவுது, சரிங்களா? இந்த நுண்புலை ஏற்றங்கிற ஒரு கருத்தாக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம், அதாவது இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லையா, பிவிசி குழாயை வந்து நீங்கள் பார்க்குறப்ப அதில் வந்து துவாரம் வந்து பெருசாக இருக்கும், சுவர்கள் வந்து கொஞ்சம் தடிமன் சிறிதாகவும் துவாரம் பெருசாக இருக்கும். இதே ஒரு பிவிசி பைப்பை வந்து முடி அளவுக்கு தடிமன் கொண்ட ஒரு சின்ன துவாரம் ஒரு குழாயில் வந்து நம்ம ஏற்படுத்தி அதை வந்து தண்ணிக்குள்ளே நம்ம விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா புவியீர்ப்பு விசையை எதிர்த்து கொண்டு தண்ணீர் வந்து மேலே வந்து, அதாவது அதனோட மட்டம் உயரம் வந்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். இது வந்து தண்ணியோட ஒரு சிறப்பு பண்புன்றாங்க. இந்த பண்புனால தான் வந்து தாவரங்கள்லாம் வந்து வேர்களிலேருந்து பெறக்கூடிய தண்ணீரை வந்து மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் எல்லா இடத்துக்கும் வந்து பரவரத்துக்கு வந்து இந்த நுண்புலை ஏற்றம் தான் வந்து மிகவும் பயன்படுகிறது. இன்னும் சொல்லப்போனோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பருத்தி ஆடையை நம்ம உறிஞ்சிருக்கணும்னு வச்சுங்களேன், தண்ணியில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து பருத்தி ஆடையில் வந்து டிஸ்போஸ் ஆகுது, அதாவது விரைவு சீக்கிரமாக பரவரத்துக்கு காரணமும் இந்த நுண்புலை ஏற்றம் தான், சரிங்களா? தாவரம் உயிர் வாழ்றதுக்கான ஒரு முக்கிய செயலில் இந்த நுண்புலை ஏற்றம் பங்கு வகிக்கிறது. விலங்குகள் அப்புறம் மனிதன்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தத்துவம் பயன்படாது. ஏன் அப்படின்னா விலங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதயம்ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது, இதயம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பம்பு மாதிரி செயல்படுது, அதனால் இரத்தத்தெல்லாம் வந்து உடல் முழுவதும் சீராக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு பண்பு பார்க்குறப்ப என்னென்னா பரப்பு இழுவிசைன்னு சொல்கிறாங்க. பரப்பு இழுவிசை அப்படின்னா நீர் வந்து மூலக்கூறுகளால் ஆனது, அதாவது ஹைட்ரஜன் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்த ஒரு கலவை தான் நான் சொன்ன முன்னாடியே. இந்த கூட்டு சேர்ந்த ஒரு மூலக்கூறுகள் வந்து என்ன பண்ணுன்னா புவி ஈர்ப்பு விசையில் செயல்படுறப்ப என்னன்னா ஒன்றே ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகள் வந்து ஒன்றை ஒன்று கவர்ச்சி இழுக்கிறப்ப ஒரு விசை வந்து புறப்பரப்பில் சாதிப்படும். அதாவது தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி வந்து ஒரு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை வச்சுட்டு நீங்கள் மேற்பரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விசையை வந்து அந்த தண்ணி மேற்பரப்பில் வந்து செயல்படுறதை காணலாம். இதை நீங்கள் எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியில் வந்து ஒரு எறும்பை நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எறும்பு கால்கிட்ட நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது ஏதோ பிடிச்சி இழுத்துட்டுருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு பேர் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது பரப்பு இழு விசை அப்படின்றாங்க. இந்த ஒரு குணாதிசயம் வந்து எங்கே பயன்படுது அப்படின்னா, முதல்ல அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறோம். அதாவது இந்த ஒரு இது இருக்கிறதுனால தான் மழை பெய்கிறப்ப பார்த்திங்கன்னா நீர்த்துளிகள்லாம் வந்து ஒரு கோள வடிவில் தான் வந்து இருக்கும். தண்ணியை வந்து கீழே போடுறப்ப என்ன ஆகுனா கோள வடிவில் இருக்காது, டிஸ்பர்ஸ் ஆயிரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரப்பு இழுவிசை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது மாதிரி. இதே பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணி படுறப்ப என்ன ஆகுனா வந்து கோள வடிவிலேயே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா பரப்பு இழுவிசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வந்து அதன் கோள வடிவிலேயே வந்து இருக்குது. இன்னொரு சிறப்பு குணாதிசயம் என்ன அப்படின்னா, தண்ணி வந்து ஒரு 4 டிகிரியில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதனோட கனளவு வந்து குறைவாகவும் அடர்த்தி அதிகமாகவும் காணப்படும். இதே தண்ணியை வந்து 0 டிகிரிக்கு வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு கொண்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுல வந்து அதிகமாகவும் டென்சிட்டி அதாவது அடர்த்தியும் வந்து கம்மியாயிரும். இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கட்டியாக இருக்கிறப்ப ஐஸ் கட்டி வந்து தண்ணியில் வந்து மிதக்குது. ஏன் அப்படி காரணம் அப்படின்னா தண்ணியோட அடர்த்தி வந்து அதிகம், ஐஸ் கட்டியோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் தண்ணியில் வந்து ஐஸ் கட்டி மிதக்குது. இந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்கள்லாம் வந்து உயிர்கள் வந்து இறக்காமல் அதாவது மரணமடையாமல் உயிர் வாழ்வதற்கு நீரினுடைய இந்த ஒரு முரண்பட்ட ஒரு குணாதிசயம் வந்து அங்கே சாதகமாக அங்கே பயன்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அழுத்தம் இருக்கு இல்லையா, அழுத்தம்னா ப்ரெஷர், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் அதாவது நீரோட கொதிநிலை வந்து 100 டிகிரின்னு நம்ம சொன்னோம் முன்னாடி. அது எதை பொறுத்து அப்படின்னா நீரின் அழுத்தத்தை பொறுத்து தான் இந்த கொதிநிலை வந்து இருக்குது, அதை சார்ந்து தான் இருக்குது. அதாவது அழுத்தம் அதிகமாக என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே கொதிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ப்ரெஷர் குக்கர் இருக்குது பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அந்த இதுக்குள்ளார என்ன ஆகுதுன்னா தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வேக வைக்கிறப்ப என்ன ஆகுனா நீராவி வந்து உள்ளுக்குள்ளார வந்து அழுத்தத்தை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அந்த அழுத்தம் அதிகரிக்கிறப்ப என்ன ஆகுனா தண்ணி வந்து 95 டிகிரிலேயே வந்து கொதிநிலைக்கு வந்துடும். அப்போ வந்து அழுத்தங்கிறது வந்து எதை பொறுத்து அப்படின்னா வளிமண்டல அழுத்தம் அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னுவாங்க. அது எதை பொறுத்துனா கடல் மட்டத்தில் எவ்வளோ காற்றழுத்தம் இருக்கோ அந்த அழுத்தத்தில் வந்து தண்ணி வந்து 100 டிகிரியில் வந்து கொதிக்குது. இப்போ இதே மலைகள்லாம் இருக்கு இல்லையா, ஊட்டி போன்ற மலைகளுக்கெல்லாம் நம்ம போகிறப்ப என்ன ஆகுனா அங்கே வந்து காற்றழுத்தம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரமாகவே குறைந்த டெம்பரேச்சர்லேயே வந்து கொதிநிலையை வந்து அடைஞ்சிடும். இப்போ தண்ணியை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்குறப்பே தெரியும் நீர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான தேவைன்னு. வள்ளுவர் கூட சொல்கிறாரு, நீரின்றி அமையாது உலகு. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் தொழிற்சாலைகள் பெருகி வருவதனாலும் சுற்றுப்புற சூழல் வந்து ரொம்ப அதிகமாகவே மாசடைஞ்சிட்ருக்கு. அதாவது பூமியில் கிடைக்கக்கூடிய இந்த நீர் திரவமானது உயிர் வாழ்கிறதுக்கே அடிப்படை தேவை. இது வந்து நிலத்தடி நீரும் கம்மியாயிட்டு வருது, பருவநிலை மாற்றங்களாலும் மழைப்பொழிவும் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வரதுனால நீர் சுழற்சி முறைகள் நடக்கக்கூடிய செயல்களும் வந்து பாதிப்படையுது. அதனால் தண்ணியை பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளே வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து செலவு செய்யக்கூடாது, கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காண்டி வீணாக்கவும் கூடாது. அதை தான் வந்து நம்ம வந்து எப்பொழுதும் மனசுக்குள்ளார வச்சுக்கணும்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நீரை பற்றிய சில அடிப்படையான விவரங்களை அறிந்து கொண்டோம். இந்த விவரங்களை உங்களுக்கு கூறியவர் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். நேயர்களே, இந்த தொடர் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.